சு வெங்கடேசன் அவர்களின் வீரயுக நாயகன் வேள்பாரி. 96 அத்தியாயம். தட்டியங்காட்டு போர்க்களம் இன்று யாரும் கணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. காலையில் போர் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே காற்று வீசியது. மற்ற நிலத்தில் வீசும் காற்றை போன்றது அன்று. சீவி செல்லும் இந்த காற்றின் வேகம் இணையற்றது. குளவன் திட்டின் பின்புறம் உள்ள கணவாயில் இருந்து சீற்றத்தோடு வெளிவந்து தட்டியங்காடு எங்கும் இருக்கும் ஈக்கி மணலையும் கருமணலையும் உருட்டி எடுத்து கொண்டு போனது. பரன் மேல் நின்றிருந்த திசைவேழர் ஒரு கணம் நடுங்கி போனார். காற்றின் வேகம் பரனை இழுத்து ஆட்டியது. கம்பளங்களை இருக்க பிடித்து நின்றார். அவரின் கண்களின் முன்னால் நாழிகை வட்டிலை தூக்கி எறிந்தது. நாழிகை கோல் எங்கே பறந்தது? மாணவன் ஒருவன் அவற்றை பிடிக்க முயன்றான். ஆனால் கன நேரத்தில் அவை மறைந்து விட்டன. காற்றின் வேகம் அளவிடற்கரியதாக இருந்தது. செம்புழுதி மேலேறி வந்து கொண்டிருக்கும் போதுதான் எண்ணிலடங்காத அம்புகள் காற்றோடு பறந்து சென்றதை பார்த்தார். அவருடைய கண்களை அவரால் நம்பவே முடியவில்லை. இங்கு நிகழ்வது எதிர்பாராத ஒன்றா அல்லது எதிர்பார்த்த ஒன்றா என்று அவருக்கும் புரியவில்லை. பரன் கட்டிய கம்பங்கள் வில்லென்று வளைந்து மீண்டன. இந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ப மரக்கட்டுமானம் இருந்ததால் அவர் தப்பித்தார். ஆனாலும் ஆள் மனம் நடுங்கியபடியே இருந்தது. அதற்கு காரணம் அவரின் கண் முன்னால் நாழிகை வட்டிலை காற்று தூக்கி எறிந்ததுதான். நிலைமான் கோல் சொல்லியின் முன்னால் வைக்கப்பட்ட நாழிகை வட்டிலும் அதில் பரப்பப்பட்ட குறு மணலும் நாழிகை கோலும் போரின் உயிர் நாடி போன்றவை. ஆனால் காற்று அவருடைய கண்களின் முன்னால் அவற்றை தூக்கி எறிந்தது. திசைவேளர் நிலை குலைந்து நின்றார். பரம்பு வீரர்கள் எந்தவித திகைப்புக்கும் ஆட்படாமல் தாக்குதலை முன்னெடுத்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் காற்றை கையாண்ட விதம் யாரும் கேள்விப்பட்டிராத ஒன்றாக இருந்தது. காரமலையில் இருந்து ஓசை கேட்ட கணத்தில்தான் பெரும் காற்று வீசியது. அந்த கணத்தில் அம்புகள் அலையலையாய் மேலேறி பறக்கின்றன. திசைவேளருக்கு இந்த செயல்பாட்டுக்குள் இருந்த இணைப்பு பிடிபடவில்லை. காற்றை வருமுன் உணரும் ஆற்றல் கொண்டவர்களாக பரம்பு மக்கள் இருக்கின்றனரா? விண்மீன்களின் நகர்வை கொண்டு காலத்தை கணிக்கின்றோம், ஆனால் இவர்களோ காற்றையே கணிக்கின்றார்கள். இது எளிய செயல் அன்று. திசைவேளரின் எண்ணங்கள் நடுக்கத்தை அதிகப்படுத்தியபடியே இருந்தன. தட்டியங்காட்டின் முழு ஆற்றலும் இன்று வெளிப்பட்டுக் கொண்டே இருந்தது. அந்த நிலத்தில் நின்று போரிட்டுக் கொண்டிருக்கும் இரு தரப்புக்கும் யாராலும் கணிக்க முடியாத புது புது சவால்களை உருவாக்கியபடியே இருந்தது. நடுப்பகலுக்கு பிறகு வழக்கம் போல் வெக்கையின் தாக்கம் அதிகமாகியது. போர்க்களம் இதுவரை இல்லாத குழப்பத்துடனும் ஆவேசத்துடனும் இருந்தது. வீரர்கள் வழக்கத்தை விட பேரோசையை எழுப்பிக் கொண்டிருந்தனர். உள்ளும் புறமும் நடுக்கத்தை உணர்ந்தபடி இருந்த திசைவேளர் மாணவன் ஒருவனை கீழே அனுப்பி இன்னொரு வட்டிலில் மணலையும் நாழிகை கோலையும் எடுத்து வரச் சொன்னார். மாணவன் கீழே இறங்கினார். வீரர்கள் ஒருவரையொருவர் வெட்டி சரித்துக் கொண்டிருந்தனர். குதிரைகளும் தேர்களும் குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தன. நிலமிங்கும் அம்புகளும் ஈட்டிகளும் காற்றை கிழித்தன. தேரில் ஏறி போர்க்களத்தினூடே புகுந்து குடிலுக்குச் சென்று திரும்ப முடியும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் மிரட்சியோடு நின்றான். மயிர் கிழாரை விரட்டிச் சென்ற வேட்டூர் பழையன் எதிரியின் படையை சரிபாதிக்கு மேல் கடந்தார். இவ்வளவு தொலைவு உள்ளே வருவது சரியன்று என்று தோன்றியது. ஆனால் முடியன் இவனை கொன்றழித்துவிடு என்று சொல்லியே அவனது தேரை ஒப்படைத்துள்ளான். போர்க்களத்தில் முடியனின் வாக்கை பரம்பு தளபதிகள் மீறுவதில்லை. அது மட்டுமன்று, மையூர் கிழாரை கொள்வதை விட முக்கிய வேலை இந்த போர்க்களத்தில் வேறு இல்லை. எனவே பழையன் விடாது விரட்டிச் சென்றான். முன் திட்டப்படி படையின் ஓரப்பகுதியாகவே சென்று கொண்டிருந்தார் மையூர் கிழார். அதனால்தான் இவ்வளவு தொலைவு முடியனின் தேரை இழுத்து வர முடிந்தது. குறிப்பிட்ட அளவு கடந்ததும் பின் தொடர்ந்து வருவது முடியன் அல்ல, வேட்டூர் பழையன் என்பதை மையூர் கிழார் அறிந்துவிட்டார். ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டப்படி உள் இழுத்து செல்ல வேண்டியது முடியனைத்தான். அவன்தான் முதலில் பின்தொடர்ந்து தாக்குதல் தொடுத்தபடி வந்தான். இடையில் பழையன் எப்போது மாறினார் என்பது மையூர் கிழாருக்கு விளங்கவில்லை. மையூர் கிழாருக்கு நீலன் மீதும் வேட்டூர் பழையன் மீதும் தான் அதிகம் கோபம் இருந்தது. தன் மகன் ஈழமாறனின் மரணத்துக்கு வேட்டுவன் பாறையைச் சேர்ந்தவர்களே காரணம் என்று அவர் நம்பினார். எனவே பின் தொடர்வது முடியனல்ல, வேட்டூர் பழையன்தான் என்பது தெரிந்த பிறகும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாமல் அதே வேகத்தில் போய்க் கொண்டிருந்தார். பழையனின் மரணம் நிகழப்போவதை காணும் வெறி அவரது செயலிலே இருந்தது. மற்ற இரு தளபதிகளான நகர வீரனும் சூளக்கையனும் வளைத்து தாக்குவதற்கு ஏதுவான இடைவெளியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தனர். முடியன் இரவாதனோடு வந்து இணைந்தான். இது குதிரைப்படை வீரர்கள் யாரும் எதிர்பாராத ஒன்று. பரம்பு வீரர்களின் ஆவேச உணர்வு வெள்ளம் போல் சீறி பாய தொடங்கியது. எதிரிகளின் தற்காப்பு நிலைகளை நினைத்து பார்க்க முடியாத வேகத்தில் தகர்த்து முன்னேறியது பரம்பின் குதிரை படை. அந்த திசையில் நின்றிருந்த வேந்தர் படை தளபதி உருமன் கொடி இவர்களால் அதிக தொலைவு முன்னேறி வந்துவிட முடியாது என்று நினைத்தான். ஆனால் பரம்பு படை எதிரி படையை கிழித்துக் கொண்டு இறங்கியது. வாழ்வீச்சும் அம்புகளின் தாக்குதலும் எதிர்கொள்ள முடியாத வேகத்தில் இருந்தன. நேற்றைய தாக்குதலில் தனது படையில் இருந்த பெரும்பான்மையான குதிரைகளை இழந்தான் உருமன் கொடி. அப்படியிருந்தும் இன்று வாள் வீரர்களை பெரும் பகுதியாக தனது அணிகளில் நிறுத்தி மிக குறைவான குதிரைகளை பின்னிலையில் நிறுத்தியிருந்தார். ஆனால் எதிரிகளின் தாக்குதல் ஈடுகொடுக்க முடியாததாக இருந்தது. பாய்ந்து முன்னேறும் எதிரிகளை தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலை வந்துவிடுமோ என்று உருமன் கொடியின் மனதுக்குள் அச்சம் படரத் தொடங்கியது. அப்போது உதிரனின் தலைமையிலான பரம்பின் விற்படையானது வேந்தர் படையின் இரண்டாம் நிலையின் மீது முழுவீச்சில் தாக்குதல் நடத்தி உள் நுழைந்து கொண்டிருந்தது. களத்தின் மைய பகுதியை வழக்கம் போல் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் உதிரன். உண்மையில் பரம்பு படையின் அச்சு உதிரனின் கையில் தான் இருந்தது. வேந்தர் படை பரம்பு படைக்குள் எளிதில் நுழைய முடியாத தன்மையை உருவாக்குவது மட்டுமன்று தேவைப்படும் நேரத்தில் வேந்தர் படையை தாக்குதலின் மூலம் திசை திருப்பவும் உதிரனால் முடிந்தது. வேந்தர் படையின் வில் வீரர்கள் எய்யும் அம்பை விட இருமடங்கு தொலைவுக்கு பரம்பு படை அம்பெய்வதால் எதிரிகளால் அருகில் நெருங்கவே முடிவதில்லை. எனவே இரண்டு நாள் போரிலும் சிறு பாதிப்பு கூட விற்படைக்கு ஏற்படவில்லை. உதிரனுக்கு இன்றைய போரில் தான் முழு வேகத்தில் தாக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது. இதற்காகத்தான் அவன் காத்திருந்தான். உதிரனின் வேகம் காலையிலிருந்து எதிரிகளால் ஈடுகொடுக்க முடியாததாகத்தான் இருந்தது. நடுப்பகலுக்கு பிறகு நிலைமை மேலும் மோசமானது. பரம்பின் விற்படை வேந்தர் படையின் இரண்டாம் நிலையை பிளந்து உள் நுழைந்த போதுதான் முடியன் இரவாதன் ஆகிய இருவரின் தாக்குதலையும் எதிர்கொள்ள முடியாமல் ஒருமன் கொடி திணறி நின்றான். உடனடியாக இரண்டாம் நிலை படையை உதவிக்கு அழைக்கலாம் என்று அவன் நினைத்த போது அங்கு நிலைமை மோசமடைந்து கொண்டிருந்தது. உதிரனின் தாக்குதல் இரண்டாம் நிலை படையின் வீரர்களை கணக்கின்றி வீழ்த்திக் கொண்டிருந்தது. தலைமை தளபதி கருங்கைவாணன் பரம்பு படையின் இறுதி பகுதியில் நின்றிருந்த தேக்கனை வந்தடைந்தான். அவன் இங்கு வருவான் என்று தேக்கன் உள்ளிட்ட யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவன் வருவது அறிந்ததும் சீழ்கை ஒழி எழுப்பினான் தேக்கன். அவன் எழுப்பிய ஓசை எதற்கானது என்று கருங்கைவாணனுக்கு தெரியவில்லை. அவன் குதிரையில் இருந்து கீழே இறங்கினான். கடுமையான வாழ்வீச்சுக்கு பிறகும் கிழவன் மீண்டும் போர்க்களம் வந்து நிற்பதே கருங்கை வாணனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் அவனது வாழ்வு அடுத்த சில கணங்களில் முடியப் போகிறது என்று எண்ணியபடியே ஓரையில் இருந்து வாளை உருவினான். தேக்கனோ வாளை ஏந்த ஆயத்தமாக இல்லை. கருங்கை வாணனை பார்த்தபடியே நின்றிருந்தான். வீரர்கள் வாழ்வீச்சுக்கு இடம் விட்டு விலகினர். அப்போது அங்கு வந்த குதிரையிலிருந்து கூழையன் இறங்கினான். தேக்கனின் சீழ்கை ஓசை குழையனுக்கானது. கருங்கை வாணன் குழையனை பார்த்ததும் அதிர்ந்து கொண்டான். இவன் பரம்பின் தீர்ப்படை தளபதி என்று குழையன் குதிரையிலிருந்து இறங்கினான். தேக்கன் போரிட ஆயத்தமாக இல்லாதது ஏன் என்று கருங்கை வாணனால் புரிந்து கொள்ள முடிந்தது. கிழவன் கடுமையான வழியோடு நின்று கொண்டிருக்கின்றான். ஆனாலும் போர்க்களம் நீங்கக்கூடாது என்பதற்காகவே வாளேந்தி நிற்கின்றான் என்று எண்ணியபடி குழையனை நோக்கி முன்னகர்ந்தான். தேக்கன் குழையனை நோக்கி சத்தமாக சொன்னான், இவன் அதிக நேரம் நிற்க மாட்டான், ஓசை கேட்டதும் பின்னால் ஓடிவிடுவான், எனவே ஏறி தாக்காதே, வாங்கி தாக்கு. தேக்கன் சொன்னது கருங்கை வாணனுக்கு தெளிவாக கேட்டது. சுழற்றிய வாளோடு உள் இறங்கியவனை அந்த சொல் ஒரு கணம் தாக்கி நிறுத்தியது. கிழவன் ஏன் இதை சொல்கின்றான் என்று கருங்கை வாணன் எண்ண தொடங்கிய போது இயற்கையாகவே அவனது கவனம் படையின் பின்பக்கம் இருந்து எழும் ஓசையை அனுமானித்தது. கிழவன் வீசிய முதல் சொல் கருங்கை வாணனின் கவனத்தை சிதறச் செய்தது. குழையன் விற்போரில் நிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். ஆனால் வாழ்வீச்சில் பெருவீரன் என்று சொல்லிவிட முடியாது. அதுவும் வேந்தர் படையின் தலைமை தளபதியான கருங்கை வாணனின் வாழ்வீச்சை குழையனால் எதிர்கொள்ள முடியாது. எனவேதான் எதிரியின் கவனத்தை திருப்பும் உத்தியாகவும் இதை கையாண்டான் தேக்கன். கருங்கை வாணனால் படையின் பின்புறத்தில் இருந்து எழும் ஓசையை மதிப்பிட முடியவில்லை. ஆனால் பரம்பு தளபதி முடியின் வழக்கத்துக்கு மாறாக முற்பகலிலேயே முன்னேறி வந்ததும் காற்றில் பறந்த கணக்கற்ற அம்புகளும் அவனது எண்ணத்தை குறுக்கிட்டபடியே இருந்தன. ஆனால் குழையன் கண்ணுக்கு முன்னால் வாளை சுழற்றி இறங்கிவிட்டான். கருங்கை வாணனின் கண்களில் இருந்த குழப்பத்தை தேக்கனால் அறிய முடிந்தது. முழு வேகத்தில் வாழ்வீச்சை தொடங்க முடியாத சிறு குழப்பத்தை தன்னுள் உணர்ந்தான் கருங்கை வாணன். பரம்பு படையின் கடைசி பகுதியில் அவன் இருக்கின்றான் என்பதும் பரம்பு வீரர்கள் காற்றில் எய்த அம்புகள் அவனது படையின் பின்பகுதியை ஒருவேளை தாக்கியிருக்க கூடும் என்பதும் அவனது கவனத்தை முழுமையாக கவ்விக்கொண்டன. இவையெல்லாம் எதிரிகளின் தெளிவான திட்டமிடல் என்பதை அவன் உணரும் வேளையில் கூழியனின் வாழ் முன் சுழன்று வந்தது. கருங்கை வானனை போல தேக்கனுமி அந்த கணம் அதிர்ச்சி அடைந்தான். வாங்கி தாக்கத்தானே சொன்னோம், இவன் ஏன் ஏறி பாய்கின்றான் என்று தேக்கன் சற்று அதிர்ச்சிக்கு உள்ளானான். கருங்கை வானனோ கவனத்தை சிதறவிடக் கூடாது என்று எண்ணியபடி வாழை ஏந்தி முன்னகர்ந்தான். பரன் விட்டு கீழிறங்கிய திசை வேளரின் மாணவனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பொழுதாகிக் கொண்டிருந்தது. இன்றைய போர் முடிய இன்னும் இரண்டொரு நாழிகை தான் இருந்தன. எனவே வேகமாக ஆசான் கேட்டதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று பதற்றம் கொண்டான். சற்று தொலைவில் வேந்தர் படை வீரன் பயன்படுத்திய கேடயம் ஒன்று கிடந்தது. வேகமாய் போய் அதை எடுத்தான். கேடயத்தை திருப்பி அதில் மண்ணை அள்ளி நிரப்பினான். குருதி தோய்ந்து அம்பு ஒன்று கிடந்தது. அதை எடுத்து எட்டு விரல் கட்டை அளவு நீளத்துக்கு ஒடித்தான். என்றும் இல்லாத அளவுக்கு போர்க்களத்தின் ஓசை இன்று பல மடங்கு அதிகமாக இருந்தது. என்ன நடக்கிறது என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி பரன் மேல் ஏறத் தொடங்கினான். மையூர் கிழாரின் தேர் முன் திட்டமிட்டபடி மூன்றாம் நிலை படையின் இறுதி பகுதிக்கு சென்றது. ஆனால் அங்கு பெரும் குழப்பம் நிலவியது. கல்லொழி வீரால் ஆன அம்பை பிடுங்க முயலும் போது அதன் வழி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அம்பின் உள் நுழைந்த பகுதி சுருண்டு விட்டதால் தசையோடு பீய்த்து கொண்டுதான் வந்தது. எனவே வீரர்களின் உடலில் தைத்து எந்த அம்பையும் பிடுங்க முடியவில்லை. வைக்கோல் அளவு கொண்ட சிறு அம்புதானே, இது என்ன செய்துவிடும் என்றுதான் அனைவரும் நினைத்தனர். ஆனால் பிடுங்க முடியாமல் ஒவ்வொரு வீரனும் துடிக்க தொடங்கிய பிறகுதான் நிலைமையின் விபரீதம் புரிய தொடங்கியது. மூன்றாம் நிலை படையில் பெரும் குழப்பம் நிலவியதால் மையூர் கிழார் தேரை படையின் நடுப்பகுதிக்கு கொண்டு செல்லவில்லை. மாறாக ஓரப்பகுதியின் வழியே படை நின்றிருக்கும் பகுதிக்கு வெளிப்புறம் நோக்கி இழுத்து செல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தார். தேரை ஓட்டும் வளவனிடம் வெளிப்புறமாக விரைந்து ஓட்டு என்றார். அவரின் தேரை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் வேட்டூர் பழையன். இந்த போருக்கான முக்கிய காரணமாக இருப்பவன் மையூர் கிழார். இவன் தான் பரம்பை பற்றிய பல குறிப்புகளை வேந்தர்களுக்கு வழங்குபவன். அவன் இருக்கும் துணிவில் தான் காரமலையின் அடிவாரத்தில் இவ்வளவு பெரிய படையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றனர் என்று அவனை பற்றிய எண்ணங்கள் மேலேறியபடியிருந்தன. எதிரி படையின் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம், இவ்வளவு தொலைவு ஏறி வருவது நல்லதென்று. ஆனால் இத்தனை நாள் களத்துக்கு வராத இந்த துரோகி இன்று போர்க்களத்துக்குள் வந்துள்ளான். இவனை இன்றோடு கொன்றழிக்காமல் விட்டால் பரம்புக்கு கடும் பாதிப்பை தொடர்ந்து உருவாக்குவான். எனவே இன்றைய போரில் தனக்கு என்ன நேர்ந்தாலும் மையூர் கிழாரை கொன்றழிக்காமல் விடக்கூடாது என்ற உறுதியோடு அவனை விரட்டிச் சென்றான் வேட்டூர் பழையன். முடியனும் இரவாதனும் வேந்தர் படையின் இரண்டாம் நிலையை கடந்து மூன்றாம் நிலையை அடைந்தனர். உருமன் கொடியின் தடுப்பரன்கள் சிதறி பாய்ந்தன. எதிர்கொள்ளவே முடியாத தாக்குதலால் நிலை குலைந்து கொண்டிருந்தான் உருமன் கொடி. முடியனும் இரவாதனும் ஒரே களத்தில் ஒன்றாய் நின்று இதுவரை போரிட்டது இல்லை. தன் மகன் எப்படி போர் புரிவான் என்பதை மற்றவர்கள் சொல்லித்தான் முடியன் கேட்டுள்ளான். தட்டியங்காட்டில்தான் அவனது தாக்குதலை முடியனால் பார்க்க முடிந்தது. இன்று இருவரும் ஒரே படைப்பிரிவில் முன்னேறி பாய்கின்றனர். உள்ளுக்குள் பெருமிதம் இருந்தாலும் கண்களில் அதை காட்டிவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையோடு தாக்குதலை முன்னெடுத்தான் முடியன். தந்தையோடு இணைந்து களத்தில் நின்று போராடும் இந்த நாளில் வழக்கத்தை விட வீரியமாக இருந்தது இரவாதனின் தாக்குதல். சூளூர் வீரர்கள் முன்புற அணியில் தாக்கி முன்னேற பரம்பின் குதிரைப்படை வேந்தர் படையின் மூன்றாம் நிலைக்குள் வகுடு பிளந்து போய்க் கொண்டிருந்தது. குளவன் திட்டில் இருந்து போர்க்களத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பாரி. பரம்பின் குதிரைப்படை இதே வேகத்தில் முன்னேறினால் இன்னும் சிறிது நேரத்தில் மூஞ்சலை நெருங்கிவிட முடியும் என்று கணித்தான். குகைக்குள் இருந்து மீண்டும் ஓசை எழுப்பினான் இகுலி கிழவன். சற்று நேரத்துக்கு பிறகுதான் அவனது ஓசையை கவனித்தான் பாரி. இகுலி கிழவன் கூறினான்,
சுடர் இடதுபுறம் அசைய போகிறது. இப்போது வரப்போவது காற்றி, அது தட்டியங்காட்டை இடதுபுறமாக உருட்டி செல்லும்
என்று சொல்லி கையை உயர்த்தினான். ஆனால் பாரியோ கூவல் குடியினரை நோக்கி கை அசைக்கவில்லை. சற்று அதிர்ச்சிக்கு உள்ளானான் இகுலி கிழவன்.
ஏன் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்த மறுக்கிறாய்
என்று இகுலி கிழவன் கேட்டதற்கு பாரி சொன்னான், பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் எதிரிகளின் மூன்றாம் நிலைக்கு நுழைந்து விட்டனர். இந்த சூழலில் முதல் நிலையில் இருந்து எய்யப்படும் அம்பு மூன்றாம் நிலையில் இருக்கும் நம் வீரர்களையே தாக்க வாய்ப்புண்டு. எனவே தான் உத்தரவிடவில்லை. இகுலி கிழவன் மீண்டும் விளக்கை பார்த்தான். சாய்ந்த சுடர் மீண்டும் நிமிர நேரமானது. தேக்கன் கூறியபடி வாங்கி தாக்காமல் ஏறி தாக்கிய குழையின் ஒரு கட்டத்துக்கு பிறகு களை படைய தொடங்கினான். சிறிது நேரம் பின்புற படையில் எதுவும் நிகழ்ந்துவிடுமோ என்று கவனத்தை செலுத்திய கருங்கை வாணன் நேரம் கடந்த பிறகு தாக்குதலை தீவிரப்படுத்தினான். தனது கவனத்தை திருப்பவே கிழவன் இப்படி சொல்லி உள்ளான் என்று நினைத்தான் கருங்கைவாணன். இப்போது கோழையன் தற்காப்பு நிலையில் நிற்காமல் முன்களம் நோக்கிய பாய்ந்து கொண்டிருந்தான். அவனது செயல் பொருத்தமானதில்லை. எதிரி படை தளபதியை மிகவும் குறைத்து மதிப்பிடுவதால் இவ்வாறு செய்கின்றான் என்று தேக்கனுக்கு தோன்றியது. ஆனால் போரிட்டுக் கொண்டிருப்பவனை நோக்கி சத்தம் போட்டு சொல்வது குழப்பத்தையோ தவறான புரிதலையோ உருவாக்கிவிடும் என்பதால் அமைதி காத்தான். கோழையன் அணிந்திருக்கும் மெய்க்கவசம் எவ்வளவு வேகமான தாக்குதலையும் வாங்கி நிற்கும்.
எனவே கவனமாக தாக்கினால்தான் இவனை வீழ்த்த முடியும் என்று நினைத்தபடியே வாளை சுழற்றினான் கருங்கை வாணன். இருவரின் கால்களும் பின்னல் வடிவில் வட்டக்களத்தில் நகர்ந்து கொண்டிருந்தன. சற்றும் எதிர்பாராமல் காற்று பெருவேகத்தோடு வீசியது. அப்போது எதிர் திசையில் கூழை என்னும் பரம்பின் திசையில் கருங்கை வாணனும் நின்று கொண்டிருந்தனர். இப்பெருங்காற்று வீசும் போது காரமலையிலிருந்து ஏன் ஓசை எழுப்பப்படவில்லை? பாரி என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று கன நேரத்தில் கூழையனின் சிந்தனை காற்றின் வழியே குளவன் திட்டை அடைந்த போது கருங்கை வாணனின் வாள் கூழையனின் கழுத்து பகுதியில் இறங்கி வெளியேறியது. மூன்றாம் நிலை படையை பரம்பின் குதிரைப்படை பிளந்து முன்னேறி கொண்டிருந்த போது ஆபத்து அதன் உச்சத்தை அடைந்தது. உருமன் கொடியின் கைகளில் இருந்து படையின் கட்டுப்பாடு வழுவத் தொடங்கியது. ஒரு தளபதி வேறு வழியே இன்றி செய்யும் கடைசி செயலுக்கான உத்தரவை இட்டார். முச்சங்கு ஊதப்பட்டது. அது பேராபத்தை தெரிவிக்கும் குறியீடு. மற்ற சங்குகள் ஊதப்பட்டால் அது ஆபத்து பற்றிய தலைமை தளபதிக்கு தெரிவிக்கும் செயல். அவர் உடனடியாக உரிய ஏற்பாட்டை செய்வார். ஆனால் முச்சங்கு ஊதப்பட்டால் தலைமை தளபதி உட்பட அதை கேட்கும் ஒவ்வொரு தளபதியும் உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டும். ஆனால் உடனடியாக வரும் நிலையில் வேந்தர் படை தளபதிகள் எவரும் இல்லை. நகரி வீரனும் சூலக்கையினும் முன் வகுக்கப்பட்ட திட்டப்படி படையின் பின்புறத்தை கடந்து மையூர் கிளாரால் கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருந்தனர். கருங்கை வாணனோ பரம்பு படையின் முன்களத்தில் ஏறி போய் போரிட்டுக் கொண்டிருந்தான். விற்படை தளபதி துடும்பனோ உதிரனின் தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் மிகவும் பின் நகர்ந்து கொண்டிருந்தான். ஒருமன் கொடி எதிர்பார்த்த எந்த ஒரு தளபதியும் உதவிக்கு வரவில்லை. பரம்பின் குதிரைப்படை தாக்குதல் இணையற்ற வேகத்தில் இருந்தது. முடியனும் இரவாதனும் கணக்கின்றி கொன்றழித்து முன்னேறினர். எங்கும் குருதி பீரிட்டது. சூளூர் வீரர்களின் பாய்ச்சலுக்கு முன் வேந்தர் படையால் நிலை கொள்ள முடியவில்லை. உருமன் கொடி முச்சங்கை மீண்டும் மீண்டும் ஊதச் சொன்னான். களத்தில் ஓசை எழுப்ப நிறுத்தப்பட்டிருந்த அனைவரும் இனி இந்த ஓசையே எதிரொலிக்க வேண்டும். நிலைமை மிக மோசமாகிறது என்பதன் அறிகுறியது. மூன்றாம் நிலையில் மூஞ்சலுக்கு பக்கத்தில் முழு பாதுகாப்போடு நின்றிருந்த வேந்தர்களுக்கு இப்போதுதான் ஆபத்தின் அளவு புரிந்தது. தங்கள் தளபதிகள் ஒன்று கூட முடியாதபடி சிதறிக் கிடக்கின்றனர். எதிரிகளின் குதிரைப்படையோ மூச்சலை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று தெரிந்ததும் பொதிய வெப்பனும் உதயஞ்சேரலும் உருமன் கொடிக்கு உதவ தங்களின் படைப்பிரிவினரோடு விரைந்தனர். சோழவேழன் விற்படை தளபதி துடும்பனுக்கு உதவ விரைந்தான். கூழையன் மண்ணில் சரிந்த பிறகு தேக்கன் களத்தில் இறங்கினான். கருங்கை வாணன் எதிர்பார்த்த வேட்டை இப்போது அவன் முன்னால் வாழ்ந்து நின்றது. ஆனால் படையின் முன்வரிசையிலிருந்து மாறி மாறி ஓசை எழுப்புவதை போன்ற உணர்வு தொடர்ந்து இருந்தது. அவனால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை. தேக்கன் வாளை ஏந்தி பிடித்தான். விலா எலும்பு குத்தி உள் இறங்குவது போல வலி எடுத்தது. ஆனாலும் நிலைமையை சமாளித்தாக வேண்டும். வாய்ப்பு கிடைத்தால் கருங்கை வாணனை கொன்றழிக்க வேண்டும் என்ற முடிவோடு மீண்டும் முன் நகர்ந்தான். இருவரும் சுரற்கட்டு கட்டி கேடயத்தை முன் நகர்த்தியபடி வட்டக்களத்தில் கால்களை நகர்த்தினர். நேற்றைய போரில் கிழவன் வீசிய வாளை சூலக்கையன் தடுத்திருக்காவிட்டால் நிலைமை என்னவாக இருக்கும் என்று நினைத்த கணத்தில் அவனுக்கு வெறி உச்சத்தில் ஏறியது. இன்றோடு இவனை கொன்றழிக்க வேண்டும் என்று வாளின் கைப்பிடி நொறுங்குவது போல இருக பிடித்தான். கால்கள் தாவி முன் செல்ல ஆயத்தமான போதுதான் முச்சங்கின் பேரோசை இடைவிடாது எதிரொலித்தது. ஒரு கணம் அணுகி நின்றான். அப்படியென்றால் அப்போதிருந்து சங்கோசை கேட்டுக்கொண்டே இருந்ததா? நிலைமை கைமீறியதால் தான் முச்சங்கை விடாது ஊத வேண்டிய நிலை வந்துள்ளது. கிழவன் சொன்னது உண்மைதானா என்று திணறி நின்றான் கருங்கை வாணன். தேக்கன் வலிமையோடு இருந்திருந்தால் இந்த கணத்தில் கருங்கை வாணனை வெட்டிச் சரித்திருப்பான். வாளை உயர்த்தியபடி செயலற்று நின்ற கருங்கை வாணனை நோக்கி பாய்ந்து வாள் வீச முடியாத நிலையில் தேக்கன் இருந்ததால் அவன் தப்பித்து போய் குதிரையில் ஏறினான். கண் பார்வையின் எல்லையில் மூஞ்சல் கூடாரத்தின் மேல் முனைகள் தெரிய தொடங்கிய போது பரம்பு வீரர்கள் உச்ச அளவு தாக்குதலை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தனர். முடியனின் மனதுக்குள் பற்றியெறிந்த தீ சுழல் காற்றை போல வேகம் கொண்டது. எதிரிகளின் படை வீரர்களால் மறித்து நின்று போரிட முடியவில்லை. இந்த நிலையில்தான் பொதிய வெப்பனும் உதயஞ்சேரலும் தங்களின் வலிமை மிகுந்த படையோடு வந்து சேர்ந்தனர். உடல் முழுவதும் கவசம் அணிந்த சிறப்பு படை வீரர்கள் எதிரிகளின் தாக்குதலை வலிமையோடு சந்தித்தனர். மூஞ்சலை கண்கொண்டு பார்த்த கணத்தில் பரம்பு வீரர்களின் தாக்குதல் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. வேந்தர்களின் சிறப்பு படைப்பிரிவு அவர்களின் வேகத்தை நிறுத்த பேராற்றலை வெளிப்படுத்தியது. கைகள் மட்டுமல்ல முழு உடலும் நடுங்கியது. மணலின் மீது நீண்டு படர்ந்தது நாழிகை கோலின் நிழல். அதை உற்று பார்த்து கொண்டிருந்த போது திசைவாளரின் கண்களில் நீர் பெருகியது. மனம் துடித்தது. பதற்றத்தில் அவரின் உடல் முழுவதும் ஆடத் தொடங்கியது. எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடாது என்று நினைத்தார். ஆனால் அவரது வயது அனைத்தையும் வெளிக்காட்டியது. கைகளை மெல்ல மேலே உயர்த்தினார். தட்டியங்காடு எங்கும் முரசின் ஓசை மேலெழுந்தது. மூன்றாம் நாள் போர் முடிவுக்கு வந்தது. அதிர்ந்து நின்றான் முடியன். முரசின் ஓசையை அவனால் நம்பவே முடியவில்லை. இன்னும் சிறு பொழுது இருந்தால் கூட நிலைமை வேறு மாதிரியாகியிருக்கும். பரம்பின் குதிரைப்படை வீரர்கள் அனைவரும் அளவு கடந்த ஆவேசத்தோடு போரிட்டனர். இலக்கை இவ்வளவு நெருங்கியும் பயனின்றி போய்விட்டதே என்று வேதனைப்பட்டான் இரவாதன். முடியனோ முதற்கணத்தில் ஏற்பட்ட ஏமாற்றத்தை மறுகணத்தில் சரி செய்து கொண்டான். மூஞ்சலை கண்கொண்டு பார்த்துவிட்டோம், இனி பரம்பின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று தோன்றியது. போர்க்களத்தை விட்டு வெகு தொலைவுக்கு அப்பால் போயிருந்தனர் மயூர் கிழாரும் வேட்டூர் பழையனும். ஒருவரை ஒருவர் வீழ்த்தியே தீருவது என்ற உறுதியோடு விரைந்து கொண்டிருந்தனர். காரமலை குன்றுகளின் அடிவாரத்தில் முன் சென்ற மயூர் கிழாரின் தேர் பார்வையிலிருந்து சற்றென்று மறைந்தது. எந்த பக்கம் போனான் என்று நினைத்தபடி சற்றே திரும்பினார் வேட்டூர் பழையன். எதிரில் இரு தளபதிகளான நகரி வீரனும் சூளக்கையனும் 200 குதிரை வீரர்களும் சூழ வந்து நின்றனர். பழையன் விரைந்து வில் உயர்த்திய போது தளபதிகள் இருவரும் அம்பை 400 பூட்டி இழுத்தனர். வெகு தொலைவுக்கு அப்பால் மெல்லியதாக கேட்டது முரசின் ஓசை. பழையன் 4 இழுத்த அம்பை கீழிறக்கி மண்ணை நோக்கி விடுவித்தான். விடுபட்ட அம்பு மண்ணை குத்தி நின்றது. அதை பார்த்தபடி நிமிர்ந்து எதிரியை பார்த்தான். ஆனால் அவர்கள் இருவரும் தத்தம் வில்களை தாழ்த்தவில்லை. நகரி வீரன் சொன்னான், போரின் விதிகள் போர்க்களத்துக்கு மட்டும்தான். நாமோ களம் நீங்கி நெடுநேரமாகிவிட்டது. சொல்லும் போதே விடுபட்டு சீறின அம்புகள் சட்டன. தடுப்பு கடயத்தை தூக்கு முன்பு எண்ணற்ற அம்புகள் வந்து எகிரின. நெஞ்சில் தைத்த அம்புகள் எல்லாமே கவசத்தில் குத்தி முறிந்தன. ஆனால் வலது தோளிலும் இடது காலிலும் குத்திய இரு அம்புகள் குருதியை பீச்சின. கண் இமைக்கும் நேரத்தில் அம்புகளால் தாக்கப்பட்டு வளவன் மண்ணில் சரிந்தான். உருவிய வாளோடு தேரில் இருந்து குதித்து இறங்கிய பழையன் ஓடி மரங்களுக்குள் நுழைந்தான். தேரையும் குதிரையையும் விட்டு இறங்கிய வீரர்கள் அவனை விரட்டியபடி மலையேறினர். அப்போது ஓசை எழுப்பியபடி இன்னொரு புறத்தில் இருந்து வந்தார் மயூர் கிழார். இனி அவனை தொடர முயலாதீர்கள், அது ஆபத்தில் முடிந்துவிடும், சூளகையன் கத்திச் சொன்னான். கை கால்களில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளான். அவனால் அதிக தொலைவு செல்ல முடியாது, ஆயுதத்தையும் கை கொள்ள முடியாது. எனவே அவனை எளிதில் கொன்றழித்து விடலாம் என்று விரட்டி கொண்டு மலையேறினான். அங்கும் இங்குமாக வேட்டூர் பழையனது உருவம் மறைந்து மேலேறி கொண்டிருந்தது. வீரர்கள் சுற்றி வளைத்து குன்றின் மேல் ஏறினர். பொழுது மறைந்து கொண்டிருந்தது. அதிக தொலைவு செல்ல முடியாது, விரட்டிப்பிடியுங்கள் என்று கத்திக்கொண்டே முன்னேறினர் தளபதிகள் இருவரும். சிறு குன்றின் உச்சிக்கு சென்று மறுபுறம் இறங்க தொடங்கினர். வானத்தில் கருமை ஏறியது. தொலைவில் இருந்து வீரன் ஒருவன் அதோ அங்கே போகிறான் என்று சத்தமிட்டான். எல்லோரும் அந்த இடம் நோக்கி ஓடினர். வேட்டூர் பழையன் தனித்திருந்த மரம் ஒன்றை நோக்கி தடுமாறி தடுமாறி நடந்தார். தளபதிகளும் வீரர்களும் அவரை நோக்கி ஓடினர். மரத்தின் அடிவாரத்துக்கு வந்த பழையன் மரத்தோடு சாய்ந்து நின்றான். ஓடி வந்த தளபதிகள் உருவிய வாளோடு அவன் அருகே வந்தனர். வீரர்கள் அனைவரும் மரத்தை சூழ்ந்து நெருங்கினர். நகரி வீரன் ஏந்திய வாளோடு பழையனை நெருங்கியபடி சொன்னான், பரம்பு தளபதி கோழை போல் ஓடி ஒளிந்தான் என்று உன்னை பற்றி மக்கள் கூறுவர். அதிக அளவு குருதி கொட்டிவிட்டதால் மிகவும் களைத்து போன வேட்டூர் பழையன் சொன்னான், இல்லை, 2 தளபதிகளையும் 100 வீரர்களையும் கொன்றுவிட்டு செத்தான் பழையன் என்று தான் மக்கள் பேசுவர். வாய்விட்டு சிரித்தான் நகரி வீரன். நீ எங்கள் அனைவரையும் கொல்ல போகின்றாயா என்று சொன்னபோது அருகில் இருந்தவன் ஏதோ மாற்றத்தை உணர தொடங்கினான். மூச்சுக்குழல் எரிச்சல் அடைய தொடங்கிய போது மரத்தில் சாய்ந்திருந்த பழையன் சொன்னான், இனி நீங்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது, உங்களின் மூச்சு காற்றுக்குள் சொனைகள் இறங்கிவிட்டன என்று கூறியவர் மரத்தோடு சரிந்தபடியே சொன்னார், இது ஆட்கொல்லி மரம். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை எனக்கு தெரிவிக்க murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.